It's story time.
பணத்துக்கும் அறிவுக்கும் தங்களுக்குள்ள யார் பெரியவன்னு ஒரு போட்டி வந்தப்போ யார் ஜெயிச்சாங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க.
முன்ன ஒரு காலத்துல ஸ்வர்க்கத்திலேருந்து ரெண்டு கந்தர்வர்கள் பூமிக்கு இறங்கி வந்தாங்க. அதுல ஒருத்தர் பேரு தனபதி. இந்த உலகத்துல இருக்கிற மொத்த செல்வமும் அவரோட கட்டுப்பாடுல தான் இருந்துச்சு. அவரால யாருக்கு வேணா எவ்வளவு வேணா செல்வத்தை கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சக்தி தனக்கு இருந்ததுனால அவரு தன்னை ரொம்பவே பெரியவன்னு நினைச்சுக்கிட்டாரு. அவரோட கூட வந்த இன்னொரு கந்தர்வன் பேரு அறிவுமதி. இந்த உலகத்துல இருக்கிற மொத்த அறிவும் அவரோட கட்டுப்பாடல இருந்துச்சு. அவரால ஒரு முட்டாள பெரிய அறிவாளியா மாத்த முடியும். அதே நேரத்துல ஒரு அறிவாளி கிட்ட இருக்கிற மொத்த அறிவையும் பிடுங்கிக்கிட்டு அவரை முட்டாளாவும் மாத்த முடியும். இதனால அவருக்கும் தான் தான் ரொம்ப பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்திலேருந்து இறங்கி வரும்போது யார் பெரியவங்கிற வாக்குவாதம் அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப அறிவுமதி சொன்னாரு, நமக்குள்ள நடக்கிற இந்த வாக்குவாதத்துக்கு சரியா தீர்ப்பு சொல்லணும்னா அது ஒரே ஒருத்தரால தான் முடியும். சிங்கப்பூரத்தோட ராஜா சிம்மராஜன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சரியா ஒரு தீர்ப்பை சொல்லுவாரு. நாம அவர்கிட்ட போய் கேட்டா நம்ம ரெண்டு பேர்ல யார் பெரியவங்கிறத அவரே சொல்லிடுவாரு அப்படின்னு சொன்னாரு. தனபதியும் இதுக்கு ஒத்துக்கிட்டு அறிவுமதி கூட சிங்கப்பூரத்துக்கு கிளம்பினாரு. இதுக்கு நடுவுல சிங்கப்பூர நாட்டுல திருடர்களோட தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. தலைநகரத்தை ஒட்டி இருந்த காட்டு பகுதியில தான் அந்த திருடர்கள் எல்லாரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் காவலர்களால அவங்கள பிடிக்கவே முடியல. திருடர்களோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாகி அரண்மனையிலேயே சில பொருட்கள் திருடு போயிடுச்சு. இதுக்கு மேலையும் அந்த திருடர்களை பிடிக்காம விட்டா இந்த நாட்டு மக்கள் கூட தன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சிம்மராஜன் புரிஞ்சுகிட்டாரு. அவரே ஒரு மாறுவேஷம் போட்டுக்கிட்டு திருடர்களை பிடிக்கிறதுக்காக அரண்மனையிலேருந்து கிளம்பிட்டாரு. யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அவரு போட்டுக்கிட்டு இருந்த மாறுவேஷமே அவருக்கு பிரச்சனையாயிடுச்சு. அவரு மழைக்காக ஒரு வீட்டு திண்ணையில ஒதுங்கினப்போ அந்த வீட்டுல இருந்த பெண் எதேச்சையா வெளியே வந்தாங்க. திண்ணையில யாரோ ஒருத்தன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு அவங்க திருடன் திருடன்னு கத்தின உடனே அந்த பகுதியில இருந்த எல்லாரும் சேர்ந்து மாறு வேஷத்துல இருந்த ராஜாவை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் இந்த நாட்டு ராஜான்னு அவரு சொன்னதை கூட யாரும் கேட்காம அடிச்சு அவரோட காலை உடைச்சு அவரை தெருவில் இழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க. ராஜா முனகிக்கிட்டு நடுத்தெருவில் கிடந்தாரு. அப்ப அந்த வழியா அரண்மனைக்கு அறிவுமதியும் தனபதியும் போய்கிட்டு இருந்தாங்க. தெருவில் நடுவில் ஒருத்தர் விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே அவரு யாரு என்னன்னு விசாரிச்சப்போ அவரு தான் அந்த நாட்டோட ராஜான்னு புரிஞ்சுகிட்டாங்க. இப்ப அறிவுமதியும் தனபதியும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. முறிஞ்சு போன ராஜாவோட காலை யார் சரிப்படுத்துறாங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச உடனே தனபதி முந்திக்கிட்டு ஏராளமான தங்கத்தையும் வைரத்தையும் கொண்டு வந்து ராஜாவோட கால் மேல கொட்டினாரு. ராஜாவோட கால் வலி இப்ப இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனா அறிவுமதி உடனே யோசிச்சு ஒரு மரத்துண்டை எடுத்துக்கிட்டு வந்து அது மேல ராஜாவோட காலை வச்சு இறுக்கி கட்டி சில மூலிகைகளையும் பிழிஞ்ச உடனே ராஜாவோட கால்வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. இவரு செஞ்சதுதான் சரி அப்படின்னு ராஜா அறிவுமதிய பார்த்து சொன்னத தனபதி ஏத்துக்கவே இல்லை. அவரு அறிவுமதி கிட்ட, இந்த போட்டி முறையா நடக்கல, அதனாலதான் எனக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு, வேற ஒரு போட்டி வச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவரை இழுத்துக்கிட்டு கொஞ்ச தூரம் போனப்போ அங்க ரொம்ப ஏழையா இருந்த ஒரு இளைஞனை பார்த்தாங்க. அந்த இளைஞன் நல்ல பசியில இருந்தான். ஆனா அவனுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தெரு ஓரமா வளர்ந்திருந்த செடிகளையும் புல்லையும் பிடுங்கி தின்னுகிட்டு இருந்தான். தனபதி இப்ப அறிவுமதிய பார்த்து, இத மாதிரி ஒரு ஏழையான இளைஞனை நீ உன்னோட வாழ்க்கையில பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அறிவுமதி இல்லைன்னு சொன்னதும் இப்ப தனபதி சொன்னாரு, இந்த நாட்டு ராஜா சிம்மராஜனுக்கு ஒரு மகள் இருக்கா, நான் நினைச்சா இந்த இளைஞனை அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு சிம்மராஜனுக்கு அப்புறமா இந்த நாட்டுக்கு ராஜாவாவும் ஆக்க முடியும், அப்படி ஒருவேளை நான் இந்த இளைஞனை ராஜா ஆக்கிட்டா நான் தான் பெரியவன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அறிவுமதியும் அவர்கிட்ட சரி முயற்சி செஞ்சுதான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னாரு. புல்லையும் செடிகளையும் தின்னுட்டு அந்த இளைஞன் அங்கேருந்து எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது தரையில ஒரே ஒரு தங்க காசு கிடக்கிறத பார்த்தான். தனபதி தான் அதை அங்க போட்டு வச்சிருந்தாரு. ஒரே ஒரு தங்க காசு கிடைச்சதும் அந்த இளைஞனுக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அவனுக்கு சொந்தமா எதுவுமே விளையாத ஒரு தரிசு நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்துல எதையாவது விளைவிக்க முடியுமா அப்படின்னு அந்த இளைஞன் இப்ப யோசிச்சான். அந்த தங்க காசை வச்சு தனக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கிட்டு தன்னோட தரிசு நிலத்துல விவசாயம் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினான். அடுத்து வந்த 3 மாசமும் அவன் ரொம்ப பாடுபட்டு விவசாயம் செஞ்சதுனால அவனோட தரிசு நிலத்துல இப்ப நிறைய நெல் கதிர்கள் விளைஞ்சிருந்துச்சு. ஆனா வழக்கமான நெல் கதிர்கள் மாதிரி இல்லாம ரொம்ப பளபளப்பா இருக்கிறத பார்த்துட்டு அந்த இளைஞன் கொஞ்சம் சந்தேகப்பட்டு பார்த்தப்போ அதெல்லாம் நெல் கதிர்கள் இல்ல, நெல் கதிர்கள் மாதிரியே தன்னோட வயல்ல தங்கம் விளைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இளைஞன் கண்டுபிடிச்சான். அந்த நாட்டுல ஏற்கனவே திருடர்கள் பயம் இருந்ததுனால தன்னோட வயல்ல தங்கம் விளைஞ்சிருக்கிறத பத்தி சொல்லி தனக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவன் ராஜா கிட்ட கேட்டுக்கிட்டான். அவன் கேட்ட மாதிரியே பாதுகாப்பையும் கொடுத்து தங்கம் விளையிற வயலை பார்க்கறதுக்காக ராஜா நேரடியா அங்கேயே வந்துட்டாரு. வயல் முழுக்க தங்கம் விளைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ஆசையாவும் இருந்துச்சு. அவரு உடனே அந்த இளைஞன்கிட்ட, இந்த வயலை நீ எனக்கு கொடுத்துடு, அதுக்கு பதிலா நான் என்னோட மகளை உனக்கு திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இளவரசியோட விருப்பத்தை பத்தி கூட கேட்காம ராஜா அப்படி சொன்னது பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த முதலமைச்சருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த இளைஞன் ராஜா கிட்ட, எனக்கு இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதம், இந்த வயலை நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்த ஒரு நல்ல நாள்ல இளவரசிக்கும் அந்த இளைஞனுக்கும் திருமணம் நடந்துச்சு. இதுக்கு நடுவுல அறிவுமதி அந்த இளைஞனோட மொத்த அறிவையும் பிடுங்கிக்கிட்டு இருந்தாரு. அதனால இளைஞன் இப்ப முட்டாளா மாறிட்டான். திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே இளவரசிக்கு தன்னோட கணவனை பத்தி தெரிஞ்சிடுச்சு. அவனுக்கு படிப்பறிவும் இல்ல, உலக அறிவும் இல்ல. ஒரு நாட்டுக்கு ராஜா ஆகறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே அவனுக்கு இல்லைங்கறத அவங்க புரிஞ்சுகிட்டாங்க. இப்ப இளவரசிக்கு சிம்மராஜன் மேலையும் அந்த இளைஞன் மேலையும் ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த இளைஞனையும் ராஜாவையும் பார்க்க பிடிக்காம அவங்க அரண்மனையிலேந்து வெளியேறி ராஜாவுக்கு சொந்தமான இன்னொரு மாளிகையில வசிக்க ஆரம்பிச்சாங்க. இளவரசியோட இந்த செயல் ராஜாவையும் ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. அவரு ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இளவரசியோட எண்ணம் வேற மாதிரி இருந்துச்சு. தன்னோட சொந்த வாழ்க்கையை விட தன்னோட நாடுதான் முக்கியம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. தன்னோட கணவனை மாதிரி ஒரு முட்டாள் இந்த நாட்டுக்கு ராஜா ஆனா நாட்டை யாராலையும் காப்பாத்த முடியாது. அவன் இந்த நாட்டுக்கு ராஜா ஆகறத விட தான் இந்த நாட்டுக்கு ராணி ஆனாலே ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா சிம்மராஜனுக்கு அப்புறம் அரசு உரிமை தன்னோட கணவனுக்குத்தான் வருங்கிறதுனால இந்த நாட்டை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆட்சி அதிகாரத்தை தன்னோட கையில எடுத்துக்கிறதுக்காக அந்த இளைஞனை கொலை செய்யறதுக்கும் அவங்க தயாராயிட்டாங்க. நடக்கிற எல்லாத்தையும் வழக்கம் போல தனபதியும் அறிவுமதியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அறிவுமதி தனபதி கிட்ட சொன்னாரு, பாத்தீங்களா, உங்களால ஒரு ஏழை இளைஞனுக்கு இந்த நாட்டோட இளவரசிய திருமணம் செஞ்சு வச்சு அவனை அரண்மனை வரைக்கும் கூட்டிக்கிட்டு வர முடிஞ்சுது. ஆனா அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய உங்களால ஏற்படுத்தி கொடுக்க முடியல. இப்ப இளவரசியே அவனை கொலை செய்ய திட்டம் போடுற அளவுக்கு நிலைமை வந்து நிக்குது. உங்களால அப்பாவியா இருந்த ஒரு இளைஞன் இப்ப உயிரையே விட போறான். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டாரு. தனபதியாலையும் உடனே இதுக்கு பதில் சொல்ல முடியாம தலைய குனிஞ்சுகிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு. இப்ப அறிவுமதி அவர்கிட்ட சொன்னாரு, இப்பயும் ஒன்னும் கெட்டு போயிடல. நம்ம ரெண்டு பேர்ல யாரால இந்த இளைஞனோட உயிரை இப்ப காப்பாத்த முடியுதோ அவருதான் பெரியவன்னு ரெண்டு பேரும் ஒத்துப்போம். இந்த பந்தயத்துக்கு நீங்க தயாரா அப்படின்னு கேட்டாரு. தோல்வியடைய போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தனபதிக்கு இப்ப இது இன்னொரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவரும் பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவரோட மனசுல எப்படியாவது அறிவுமதிய தோல்வியடைய வச்சு இந்த போட்டியில தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. தனபதி கிட்ட சவால் விட்ட அறிவுமதி இப்ப முட்டாளா இருக்கிற அந்த இளைஞனை எப்படியாவது ஒரு பெரிய அறிவாளியா மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாட்டை நிர்வாகம் செய்யறதுக்கு தேவையான உலக அறிவையும் நல்ல படிப்பறிவையும் அந்த இளைஞனுக்கு அவரு கொடுத்தாரு. தூங்கி எழுந்திருச்ச இளைஞனுக்கு தனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சிச்சு. அவன் இப்ப அரசாங்கத்தோட நிர்வாகத்துல அதிக ஆர்வத்தை காட்டினது ராஜாவுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இளைஞன் கொண்டு வந்த சில நல்ல திட்டங்களையும் சில வழக்குகள்ல அவன் சொன்ன தீர்ப்புகளையும் கேட்டு சிம்மராஜனோட அமைச்சரவையில இருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. கொஞ்ச கொஞ்சமா அந்த இளைஞனோட புகழ் நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அரண்மனையிலேந்து வெளியேறி ஒரு தனி மாளிகையில வாழ்ந்துகிட்டு இருந்த இளவரசிக்கும் இளைஞனை பத்தி இப்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. இவனால இந்த நாட்டை நல்லபடியா நிர்வாகம் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்ததும் அந்த இளைஞன் மேல இருந்த கோபமும் அவங்களுக்கு போயிடுச்சு. அவனை தன்னோட கணவனா ஏத்துக்கிட்டு இளவரசி மறுபடியும் அரண்மனைக்கே வந்துட்டாங்க.
இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.